Vamos a tomar J-Pop. Amén. Y es que se nos mete nale. Mindo mai. Ore illa aradhanaiyile nam ondru koodirukkom. Inda illa aradhanaiyai nam thodangum vannamaga. Anaivarum elundhu thudigidaiyen 85 ai paadalam. Thudigidaiyen 85. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே கூட நாம் தொடர்ந்து சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நமது இயல்பான வாழ்க்கையெல்லாம் நம்மை விட்டு போய் இயல்புக்கு அப்பாற்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுமையான வினோதமான இந்த காலகட்டத்தில் நாம் தேவனை நோக்கி தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், அவரிடம் இறைஞ்ச வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய கஷ்டங்களை, துயரங்களை எல்லாம் அவரிடம் சொல்ல வேண்டும். ஆனாலும் நம்முடைய வார்த்தைகளில் சொல்வதை காட்டிலும் இப்படியாக சங்கீதங்களிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டு அப்படி ஜெபிப்பதானது அது மிகவும் மகத்துவமானது, சத்தியமானது, உன்னதமானது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தாய் சபை இந்த எம்சிஓ என்று சொல்லக்கூடிய நடமாட்ட கட்டுப்பாடு காலகட்டம் முழுவதுமாக தினந்தோறும் நம்முடைய இல்லங்களிலே இல்ல ஆராதனை நடத்தும் வேளையிலே இப்படி சங்கீத புஸ்தகத்தை மட்டும் வாசிக்க சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாக இன்று நாம் ஒரு சங்கீதத்திலே ஒரு அதிகாரத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள்.
அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மலைகளை கல்மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பெலனில் முதற் பெலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதுக்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள், அவர் காடுகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இப்படியாக இன்று நாம் ஒரு நீண்ட சங்கீத பகுதியை வாசித்தோம். இந்த சங்கீதம் வரலாற்று சங்கீதம், சரித்திர சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இப்போ நாம் படித்த பொழுது ஒட்டுமொத்த ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதி, ஒரு கதை, ஒரு வரலாறு எல்லாவற்றையுமே இந்த சங்கீதம் சொல்லி முடித்தது. அதாவது யாக்கோப்பினுடைய கதை, பிறகு யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கதை, யோசேப்புக்கு பிறகு யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகளும் அங்கே போய் குடியேறின பிறகு அங்கே அந்த தேசத்திலே இந்த இஸ்ரேல் மக்கள் பல்கி பெருகி அங்கே பல நூற்றாண்டுகள் இருந்த பிறகு, அதன் பிறகு வந்த புதிதாக மோசே காலத்தில் ஒரு புதிதாக வந்த அந்த பாரோன் அரசன் இந்த இஸ்ரேவேலர்களை அடிமைப்படுத்தினான். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் கண்ணீர் விட்டு அழுது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை காப்பாற்றி கொண்டுவதற்காக கர்த்தர் மோசேயை தயார்படுத்தினார். பிறகு மோசேயும் ஆரோனும் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனும் பாரோன் மன்னனை போய் பார்த்து அந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யும்படியாக கேட்டதும், அவன் முடியாது என்று சொன்னதும், தன் இருதயங்களை கடினமாக்கி கொண்டதும், பிறகு கர்த்தர் மோசேயை கொண்டு 10 அதிசயங்களை மேற்கொண்டு அதன் பிறகு அதனால் அவர்கள் வெளியானார்கள். அப்படியாக அவர் செய்த அதிசயங்களில் ஒன்று அந்த தேசத்தினுடைய எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகள் அனைத்தையும் கொண்டு போடக்கூடிய சங்கரிக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை செய்தார், ஒரு வல்லமை செய்தார். அதை பார்த்து எல்லோரும் பயந்து 38 வசனம் சொல்கிறது, எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அப்பா, போய் இவங்க வெளியானாலே போதுங்கிற நிலைமைக்கு அவர்களை அனுப்பி வைத்ததாக உள்ள ஒரு கதை. அதன் பிறகு அவர்கள் அந்த செங்கடலை கடந்து வந்து அந்த வனாந்தரத்திலே 40 அவர்கள் சஞ்சரித்த பொழுது அங்கே நடந்த சம்பவமும் இங்கே சொல்லப்படுகிறது. 39 பார்த்தா, பகலெல்லாம் மேகஸ்தம்பமாக இரவெல்லாம் அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களுக்கு அந்த வழிநெடுகிலும் கர்த்தர் தாமே வழி நடத்தி கொண்டு வந்தார். பிறகு அவர்கள் பசியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வானத்திலிருந்து அப்பங்களை, மன்னாவை கொடுத்தார். அதன் பிறகு ஒரு கட்டத்திலே அவர்கள் மன்னாவை சாப்பிட்டு சலித்து விட்டதே என்று காடையை கேட்டார்கள். காடையையும் கொடுத்ததாக இங்கே 40 வசனம் சொல்கிறது. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பணினார் என்று. அதே வசனத்திலே வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார். வான அப்பம் என்று இங்கே சொல்லப்படுவது அந்த மன்னா. அப்படியாக பிறகு தண்ணீரை கேட்டார்கள். ஒரு கட்டத்தில் தண்ணீர் இல்லை, தாகத்துக்காக அந்த இடத்தில் அறவே தண்ணீர் இல்லாத நேரத்தில் தண்ணீர் கேட்ட பொழுது 41 வசனம் இங்கே சொல்கிறது, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு என்று. இப்படியாக ஒரு நீண்ட சரித்திரத்தை இந்த சங்கீதம் நமக்கு பாடமாக போதித்தது. இந்த சங்கீதத்தினுடைய அறிமுகமாக முதல் பகுதி என்று சொன்னால் அது வந்து 1வது வசனம் தொடங்கி 7 வரையில் பார்த்தோமானால் இது வந்து இந்த சங்கீதத்துக்கான ஒரு முன்னுரையாக இருக்கிறது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாக்கோப்பின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். இந்த 7 வசனங்கள் இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியாக சொல்லப்படுகிறது. இது இந்த சங்கீதத்தினுடைய அறிமுகம். பிறகு 8 தொடங்கி 45 வரையில் இறுதி வரையில் படிக்கும்போது தான் சற்று முன்பு நான் சொன்ன ஒரு வரலாறை சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தது. ஆக இந்த சங்கீதத்துடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், இஸ்ரேலர்கள் அவர்கள் அனைவரும் வந்து கர்த்தராகிய அந்த ஏக தேவனை, அந்த ஒரே தேவனை தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை பிரசித்தப்படுத்த வேண்டும், அவரை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டது போல, இது வந்து ஒரு அழைப்பு. இஸ்ரேல்கள் அனைவரும் வந்து இப்படியாக தேவனை துதியுங்கள் என்று சொல்லிய அதே வேளையில் 6வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அப்போ இன்றைக்கி நாம் கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கிறோம். நமக்கு கூட இந்த அழைப்பு வந்திருக்கிறது. இஸ்ரேவேலர்களாகிய நாம் அனைவரும், ஆவிக்குரிய இஸ்ரேவேலர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி நாம் நம்முடைய கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தொடர்ந்து நாம் அவரை பின்பற்றியே வர வேண்டும். இங்கே 6வது வசனம் சொல்வது போல, நம் வாழ்க்கையில் அவர் இதுவரையிலும் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூற வேண்டும். இப்போ நம்முடைய காஜா முத்தம்மா வாழ்க்கையில் கூட, சபையில் கூட எத்தனை அதிசயங்கள், எத்தனை காரியங்களை அவர் நம்முடைய ஜபங்களையெல்லாம் கேட்டு அதிசயமாக அற்புதமாக செய்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பாடிக்ஸனில் நடக்கக்கூடிய ஐக்கிய முகாமிலும் சரி, புத்தாண்டு ஆராதனையிலும் சரி, ஆவிக்குரிய திருக்கூட்டங்களிலும் சரி, அவற்றையெல்லாம் நாம் சாட்சியாக சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஆக இந்த காலகட்டத்தில் கூட, சபைக்கு செல்ல முடியாத காலகட்டத்தில் கூட நாம் அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் வந்து அவரை மறக்காமல் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், நாம் எப்போதும் ஆண்டவருக்கு வந்து நன்றியும் சொல்ல வேண்டும், சோத்திரமும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இந்த இஸ்ரேலர்கள் ஒரு காலகட்டத்தில் நிறைய தடவை அவங்க வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அடிமையாக இருந்திருக்கிறார்கள், இக்கட்டான காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு போன்றவர்களாம், யோசேப்பு, இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலும் தேவனை மறக்காமல், கர்த்தரை மறக்காமல், அவருக்கு நன்றியும் சோத்திரமும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு அவரை நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். பிறகு மிக முக்கியமாக அவர்களுக்கு கர்த்தர் செய்த அந்த அதிசயங்களை அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள், நினைத்து துதித்து கொண்டே இருந்தார்கள். ஆகவேதான் பிறகு நாம் பார்த்தோமானால், வரலாறு பார்த்தோமானால், அந்த இக்கட்டுகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு சுதந்திரமாக ஒரு தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்ததாக நாம் காண்கிறோம். இன்றைக்கு கூட நாம் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தொடர்ந்து இவ்வாறாக நமக்கு ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நினைத்து பார்த்து இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தொடர்ந்து அவரை துதிப்போம், மகிழ்ந்திருப்போம், அவருக்காக காத்திருப்போம். எப்படி அந்த இஸ்ரேலர்களுக்கு அவர் கானான் தேசத்தை கொடுத்தாரோ, அதே போல் நமக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு கானான் தேசத்தை மிக விரைவில் கொடுப்பார். நமக்கு 2 வகையான விடுதலை கிடைக்கும். ஒன்று இந்த உலகத்திலிருந்து உள்ள ஒரு விடுதலை, இரண்டாவது விடுதலையாக கானான் தேசமாக சொல்லப்படுவது நம்முடைய பரலோகம். அந்த பரலோகத்துக்கும் உரிய ஒரு பெரிய விடுதலை, ஒரு ஓய்வு நமக்கு கிடைக்கும். ஆகினால் தான் இந்த பூமியிலே நாம் வாழும்போது நமக்கு சிறிய ஓய்வினால், இந்த ஓய்வுங்கிற ஒரு சிறிய ஓய்வு, அதான் இந்த ஏழாம் நாள் ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஆக இங்கே நாம் வார வாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஓய்வு என்பது சிறிய ஓய்வு, நமக்கு இன்னொரு பெரிய ஓய்வு காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் பரலோகத்தினுடைய ஓய்வு, பெரிய ஓய்வு, ரட்சிப்பு, பரலோகத்துக்கு பிரவேசிப்பது. ஆக அந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம் காத்திருப்போம். தொடர்ந்து ஆண்டவரை நம்பியிருப்போம். தொடர்ந்து நாம் அவருடைய தீர்ப்புக்காக, முடிவுக்காக நம்மை அவர் மிக விரைவில் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். அந்த செய்தியோடு இப்பொழுது நாம் மீண்டும் முழங்கால் படித்து ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட, ப்ரேஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட, ப்ரேஸ் லார்ட, ப்ரேஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 பரலோகத்தின் தந்தையே, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதிகள் நமக்கு நாமத்திற்கு செலுத்துகிறோம். நாளிலே இப்படியான இந்த எல்லா ஆராதனையை நடத்தும்படியாக அதிலே கலந்து கொள்ளும்படியான சிராக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக காஜாங்குத்தமா சபையில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் தினந்தோறும் இல்லாததனை நடத்தும்படியான சிலாக்கியத்தை கட்டாயமாக்கி தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வீட்டுக்குள்ளாக நீர் இருக்க செய்து குடும்பம் குடும்பமாக தாய் தந்தை பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கிற உறவுகளோடு சேர்ந்து அனைவருமாக ஒருமனப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒன்று சேர்ந்து வீடுகளிலே ஆண்டவரை இப்படியாக பலிபீடத்தை அமைத்து அந்த பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்தை அமைத்து பலியை செலுத்தி உண்மை ஆபிரகமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் சேவித்தது போல இதோ இப்பொழுது நாங்களும் எங்கள் இல்லத்தையே ஒரு பலிபீடமாக அதனை பாவித்து எங்களுடைய ஜபம் என்கிற எங்களுடைய வேண்டுதல் என்கிற பலியை இப்பொழுது நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களுடைய இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு அனைவருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு தரும். குறிப்பாக இந்த COVID-19 நச்சுக்கிருமியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். மூத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இளையவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்ப குடும்பமாக பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். இதோ காஜாங்குத்தமா சபைக்கு மாத்திரமல்லாமல் மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மெய்யான சபை விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் காத்துக்கொள்ளும். உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளிலும் மெய்யான சபை இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஆண்டவரை அங்கே இருக்கக்கூடிய சபையார்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. இந்த நோயிலிருந்து எல்லா ஊர்களிலும் எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய முதல் பிள்ளைகளாகிய முதல் விசுவாசங்களாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மெய்யான இயேசு சபையினுடைய விசுவாசங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. காத்துக்கொள்ளும், 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 காத்துக்கொள்ளும். முதல் சித்தம் இருக்குமான ஆண்டவரை, மறுபடியும் எங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை திரும்பி தாரும். இந்த இக்கட்டான இந்த காலகட்டத்தை மிக விரைவிலேயே போக்கி எங்களுக்கு பழைய வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கையை தந்தரலும் அப்பா, தந்தரலும் அப்பா, தந்தரலும் அப்பா, தந்தரலும். ஆசீர்வதியம், ஆசீர்வதியம், கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இன்றைக்கான இல்ல ஆராதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆமீன்.